ஓம் சாந்தி. June 9, 2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையுடன் திரும்பி பறந்து செல்வதற்கு நீங்கள் முழுமையாக தூய்மையாகி உங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். இந்த சரீரம் கூட என்னுடையதல்ல, முழுமையாகவே சரீரமற்றவர் ஆகுங்கள். கேள்வி: உயர் இலக்கை அடைவதற்கு நீங்கள் எந்த அச்சத்தை அகற்ற வேண்டும்? பதில்: சில குழந்தைகள் மாயையின் புயல்களை குறித்து பெருமளவு அச்சப்படுகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், பாபா, புயல்கள் என்னை பெருமளவிற்கு தொந்தரவு செய்கின்றன, அவற்றை நிறுத்துங்கள். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, இது ஒரு குத்துச்சண்டையாகும். அந்த குத்துச்சண்டையில் ஒரு சாராரே அனைத்து நேரத்திலும் தாக்குகின்றார்கள் என்பதல்ல. அவர்களில் ஒருவர் 5 முறை குத்தினால் மற்றவர் நிச்சயமாக 10 முறைகள் குத்துவார். இதனாலேயே நீங்கள் அச்சமடையக்கூடாது. ஒரு மகாவீர், அதாவது தைரியமான போர் வீரராக இருந்து வெற்றியாளராகுங்கள். அப்பொழுது மாத்திரமே உங்களால் உங்களுடைய உயர்ந்த இலக்கை அடைய முடியும். பாடல்: ஒரு சத்திய பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு நான் உங்கள் வாசலுக்கு வந்துள்ளேன். ஓம் சாந்தி. குழந்தைகளாகி நீங்கள் பாடலை கேட்டீர்கள். இந்த பாடலில் நிச்சயமாக ஏதோ உட்பொருள் உள்ளது. ஏனெனில் தந்தையே இந்த ரெக்கார்டை கொண்டு வந்துள்ளார். அவர் அதன் அர்த்தத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துவார். இது மரணித்து வாழ்ந்து தந்தைக்கு உரியவராக இருத்தல் என்று அழைக்கப்படுகிறது. தந்தைக்கு உரியவராகிய பின்னர் நீங்கள் ஆசிரியருக்கு உரியவராகின்றீர்கள். ஆசிரியருக்கு உரியவராகிய பின்னர் பெரும்பாலானோர் ஒரு குருவை ஏற்றுக்கொள்கிறார்கள். கிறிஸ்துவர்களுக்கு ஒரு குழந்தை உள்ள பொழுது அவர்கள் அக்குழந்தையை கிறிஸ்துவர் ஆக்குகின்றார்கள். அவர்கள் குழந்தையை ஒரு குருவின் மடியில் வைக்கிறார்கள். அவர் கிறிஸ்துவ பாதிரியாராகவோ அல்லது யாராகவோ இருக்கலாம். பாதிரியார்கள் கிறிஸ்து அல்ல. அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் கிறிஸ்துவின் பெயரில் ஒரு கிறிஸ்துவர் ஆகின்றீர்கள். இப்பொழுது குழந்தைகளான நீங்கள் முதலில் தந்தைக்கு உரியவர்கள், அதாவது நீங்கள் சரீரமற்றவர்கள் ஆகின்றீர்கள். எங்களிடம் உள்ளவை அனைத்தும் எங்கள் சரீரங்கள், மனம், செல்வம் அனைத்தும் பாபாவுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன. நாங்கள் மரணித்து வாழ்கின்றோம், அதாவது ஆத்மாக்களாகிய நாங்கள் அவருக்கு உரியவர்கள். இது உங்கள் புத்திகளில் இருக்க வேண்டும். எனக்கு உரியவை அனைத்தும் எனது சரீரம், எனது செல்வம், எனது சொத்து, எனது உறவு முறைகள் போன்றவை அனைத்தும் மறக்கப்பட வேண்டும். ஒரு நபர் மரணிக்கும் பொழுது அவர் அனைத்தையும் மறக்கின்றார். இலக்கு மிக உயர்வானது. நாங்கள் சரீரமற்ற ஆத்மாக்கள், இதனை உறுதியாக்குங்கள். நீங்கள் உங்கள் சரீரங்களை நீக்கிவிட்டு மரணிக்கின்றீர்கள் என்பதல்ல, இல்லை. ஆத்மாக்களாகிய நீங்கள் இன்னமும் முழுமையாக தூய்மையாகவில்லை. நீங்கள் தந்தைக்கு உரியவர்கள். ஆனால் பாபா கூறுகின்றார், ஆத்மாக்களான நீங்கள் தூய்மையற்றவர்கள். ஆத்மாக்களின் ரெக்கைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது ஆத்மாக்களால் பறக்க இயலாதுள்ளது. சமூகப்பிரதானமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு மனிதராலும் வீடு திரும்ப முடியாதுள்ளது. மாயை முழுமையாகவே உங்கள் இறக்கைகளை துண்டித்து விட்டால் ஆத்மாவே அனைத்திலும் வேகமாக செல்லக்கூடியவர் என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். ஆத்மாவை விடவும் வேகமானது எதுவும் இல்லை. ஆத்மாவுடன் எதனையும் ஒப்பிட முடியாது. இறுதியில் ஆத்மாக்கள் அனைவரும் நுழம்பு கூட்டம் போன்று வீடு திரும்புவார்கள். அவர்கள் எங்கு செல்வார்கள்? அவர்கள் சூரிய சந்திரனுக்கு அப்பால் மிக மிக தொலைவுக்கு செல்வார்கள். அவர்கள் அங்கிருந்து திரும்ப மாட்டார்கள். ராக்கெட்டுகள் அங்கு மேலே சென்று பின்னர் திரும்புகின்றன. அவற்றால் சூரியனை கூட அடைய முடியாது. நீங்கள் அதற்கும் அப்பால் தொலைவிற்கு செல்ல வேண்டும். நீங்கள் சூட்சும உலகிற்கு மேலே உள்ள அசரீரி உலகிற்கு செல்ல வேண்டும். ஆத்மாக்களான நீங்கள் இறக்கைகளை பெற்றுள்ளீர்கள். ஆத்மாக்கள் கர்ம கணக்குகள் அனைத்தையும் தீர்த்து தூய்மையாகின்றார்கள். கணக்கை தீர்க்கும் நேரத்தை பற்றி பெருமளவு புகழ் எழுதப்பட்டுள்ளது. ஆத்மாக்கள் அனைவரும் தங்கள் கர்ம கணக்குகளை தீர்த்து வீடு திரும்ப வேண்டும். இப்பொழுது ஆத்மாக்கள் அனைவரும் அசுரத்தனமானவர்களாகவும் பாவ ஆத்மாக்களாகவும் உள்ளார்கள். தங்களை குருமார்களாக கருதி நானே பிரம்ம தத்துவம், நான் பிரம்ம தத்துவத்தை அடைந்துவிட்டேன் என்று கூறுகின்ற பல மகத்துவமான குருமார்கள், சாதுக்கள், சந்நியாசிகள் உள்ளார்கள். அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் எங்கு பிரம்ம தத்துவத்தை சென்று அடைந்திருப்பார்கள்? ஆத்மாக்கள் என்ற ரீதியில் நீங்கள் பிரம்ம தத்துவத்தில் வசிக்கின்றீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். எவ்வாறாயினும் இந்நேரத்தில் எவராலும் அங்கு திரும்பி செல்ல முடியாது. ஆத்மாக்கள் அனைவரும் இங்கேயே மறுபிறவி எடுக்கிறார்கள். இந்நாடகம் எல்லையற்றது. நீ தங்கள் பாகங்களை நடிப்பதற்கு நடிகர்கள் அனைவரும் நிச்சயமாக அங்கிருந்து கீழிறங்கி வர வேண்டும். ஆத்மாக்கள் அனைவரும் மேடைக்கு வந்து விட்டார்கள். விநாச நேரம் ஏற்படும் பொழுது அனைவரும் இங்கு கீழே வந்திருப்பார்கள். அங்கிருந்து அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு நடிகர் ஒரு பாகத்தை நடிக்காமல் வீட்டில் இருக்க மாட்டார். அவர் நிச்சயமாக நாடகத்தினுள் வர வேண்டும். அனைவரும் அங்கிருந்து கீழே வந்துவிடும் பொழுது தந்தை வந்து அனைவரையும் திரும்பவும் அழைத்து செல்கின்றார். தந்தை கூறுகின்றார், நான் இங்கு கீழே இருந்தாலும் ஆத்மாக்கள் தொடர்ந்தும் கீழிறங்குகிறார்கள். எண்ணிக்கை வரிசை கிரமமாக தொடர்ந்தும் வளர்கிறது. பின்னர் நீங்கள் வரிசை கிரமமாக திரும்பி செல்வீர்கள். அனைத்தும் உங்கள் ஸ்திதியில் தங்கி உள்ளது. இதனாலேயே நீங்கள் மரணித்து வாழ வேண்டும். நீங்கள் ஓர் ஆத்மா என்னும் நம்பிக்கையை கொண்டிருப்பதற்கே முயற்சி தேவைப்படுகிறது. குழந்தைகள் மீண்டும் மீண்டும் ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகுவதனால் இதனை மறக்கின்றார்கள். நீங்கள் உங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது மாத்திரமே உங்களால் ஆத்ம உணர்வு உடையவர்களாக இருக்க முடியும். பாபா, இவை அனைத்தும் உங்களுக்கு உரியவை. நானும் உங்களுக்கு உரியவன். இந்த ஷரீரம் எனக்கு உரியதல்ல. நான் இப்பொழுது அதனை துறக்க வேண்டும் என்பதை போன்றுள்ளது. பாபா, நான் உங்களுக்கு உரியவன். பாபா கூறுகின்றார், எனக்கு உரியவராகி மற்ற அனைவருடனுமான உங்கள் பற்றை துண்டித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இங்கு வந்து தங்கியிருக்க வேண்டும் என்பதல்ல. நீங்கள் உங்கள் வியாபாரம் போன்றவற்றையும் செய்து உங்கள் வீட்டையும் பராமரிக்க வேண்டும். குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களுடனான தங்கள் கடமையையும் தீர்த்து கொண்டு நிச்சயமாக அவர்களுக்கு சேவை செய்வதனால் அதன் பிரதி பலனாக திருப்பி கொடுக்க வேண்டும். குழந்தைகள் தங்கள் பெற்றோரின் பராமரிப்பின் காரணமாக அவர்களுக்கு கடன்பட்டுள்ளவர்கள் ஆகின்றார்கள். இப்பொழுது தந்தை உங்களை பராமரிக்கின்றார். ஆரம்பத்தில் வந்தவர்கள் அனைவரும் உடனடியாகவே அனைத்தையும் அர்ப்பணித்தார்கள். அவர்கள் தங்களுக்கென எதனையும் வைத்திருக்கவில்லை. அவர்கள் அனைத்தையும் அர்ப்பணித்தார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அந்த செல்வத்தின் மூலம் பாரதத்தை தூய்மையாக்குகின்றீர்கள். பாரதம் மாத்திரமே முழுமையாக தூய்மையாக இருந்தது. பாரத மக்கள் இருந்ததை போன்று எவருமே சந்தோஷமாகவும் தூய்மையாகவும் இருக்க முடியாது. தூய்மையாக்குபவராகிய தந்தை முழு உலகத்தையும் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாக்குகின்ற பாரதமே மகத்தான யாத்திரை ஸ்தலமாக இருக்கிறது. இந்த பஞ்ச தத்துவங்கள் கூட இப்பொழுது உங்கள் எதிரிகளாக இருக்கின்றன. பூமி அதிர்ச்சி ஏற்படும், புயல்கள் ஏற்படும். ஏனெனில் அனைவரும் தமோ பிரதானமாக உள்ளார்கள். பெருமளவு துன்பத்தை விளைவிக்கின்ற இயற்கை அனர்த்தனங்களும் ஏற்படும். இந்நேரத்தில் அனைத்தும் துன்பத்தை விளைவிக்கின்றன. சத்தியுகத்தில் அனைத்தும் சந்தோஷத்தை கொடுக்கின்றன. அங்கு புயல்களோ அல்லது சூடான காலநிலை போன்றனவோ இருக்க முடியாது. இந்த விஷயங்களை புரிந்து கொள்கின்ற உங்களில் மிக சிலரே இருக்கின்றீர்கள். இன்று அவர்கள் இங்கு இருப்பார்கள், நாளை அவர்கள் இங்கு இருக்க மாட்டார்கள். ஆகவே அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை என கூறப்படும். அவர்கள் எங்கு வந்தாலும் அவர்கள் அனைவருமே சதா காலமும் உறுதியாக இருக்கின்றார்கள் என்பதல்ல. அவர்கள் இங்கிருந்து திரும்பி சென்றவுடன் 10 நாட்களுக்கு பின்னர் அவர்களின் செய்தியை யாரோ ஒருவர் எழுதுவார், பாபா மாயா இன்னாரை உண்டு விட்டாள். இது தொடர்ந்தும் நடைபெறுகிறது. சிறிய மர கன்றுகள் பெரியதாகும் பொழுது அவை பழத்தை தருகின்றன. அதன் பின்னர் மற்றோரையும் தங்களை போன்று ஆக்குவதற்கான வலிமையை அவை தொடர்கின்றன. அவை பழத்தை கொடுக்கின்றன. தந்தைக்கு உரியவர் ஆகிய பின்னர் நீங்கள் பிரஜைகளையும் வாரிசுகளையும் உருவாக்க வேண்டும். சிலர் வழிகாட்டியாகி தங்கள் தங்களுடன் இலக்கை அடைந்து விட்டார்கள் என எண்ணிக்கொண்டு பாபாவிடம் வருகிறார்கள். ஆனால் இல்லை, இலக்கு மிகவும் உயர்வானது. அவர்கள் கூறுகிறார்கள், மாயையின் புயல்கள் பல ஏற்படுகின்றன. நீங்கள் இப்பொழுது தந்தைக்கு உரியவர்கள், ஆகவே புயல்கள் வரும். அவர்கள் கூறுகிறார்கள், பாபா, நாங்கள் உங்களுக்கு உரியவர்களாக இருந்தோம். நாங்கள் உங்களிடமிருந்து எங்கள் ஆஸ்தியை பெற்றோம். அதன் பின்னர் மறு பிறவி எடுத்ததன் பின்னர் நாங்கள் 84 பிறவிகளின் மூலமாக சென்று இப்பொழுது மீண்டும் உங்களுக்கு உரியவர்களாக இருக்கின்றோம். நான் நிச்சயமாக உங்களிடமிருந்து என்னுடைய ஆஸ்தியை பெறுவேன். ஆகவே அத்தகையதோர் தந்தை பெருமளவிற்கு நினைவு செய்யப்பட வேண்டும். நீங்கள் மற்றோரையும் உங்களுக்கு சமமாகிய ஆக்கி பலனை கொடுக்க வேண்டும். வேறு எவ்வாறு மாலை உருவாக்கப்பட்டிருக்கும்? எவ்வாறு நீங்கள் மற்றோரை தந்தையின் வாரிசுகளாக்குவீர்கள்? பிரஜைகள் தேவைப்படுகிறார்கள். சிம்மாசனத்தில் அமர்வதற்கு வாரிசுகளும் தேவைப்படுகிறார்கள். பலர் தந்தையிடம் வருகிறார்கள், பின்னர் அவர்கள் தந்தையை விட்டு விலகுகிறார்கள். அவர்களின் புத்தியின் யோகம் துண்டிக்கப்பட்டு விளையாட்டு முடிவடைகிறது. சில குழந்தைகள் வந்து பாபாவை கேட்கிறார்கள், பாபா, நான் எவ்வாறு எனது ஸ்திதியை புயல்களால் தாக்கப்படாததாக ஆக்க முடியும்? பாபா தொடர்ந்தும் இதை செய்வதற்கான வழிகளை உங்களுக்கு காட்டுகின்றார். தந்தையை நினைவு செய்யுங்கள். புயல்கள் வரும். குத்துச்சண்டையில் ஒரு சாரார் மாத்திரமே தொடர்ந்தும் குத்தப்படுவதை நீங்கள் எப்பொழுதாவது பார்த்ததுண்டா? நிச்சயம் அவர்கள் இருவரும் தைரியத்தை கொண்டிருப்பார்கள். அவர்களில் ஒருவர் மற்றவரை 5 முறை குத்தினால் மற்றவர் 10 முறை குத்துவார். இதுவும் ஒரு குத்துச்சண்டையே ஆகும். நீங்கள் தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யும் பொழுது மாயை தொடர்ந்தும் ஓடிவிடுவாள். எவ்வாறாயினும் இது உடனடியாக நடைபெற முடியாது. நீங்கள் மாயையுடன் மல்யுத்தம் செய்ய வேண்டும். மாயை உங்களை தாக்க மாட்டாள் என எண்ண வேண்டாம். அது யாராக இருந்தாலும் அது ஒரு பெரிய குத்துச்சண்டையாகும். பலர் மிகவும் அச்சமடைகிறார்கள். மாயை முழுமையாகவே அவர்களை அவர்களுடைய மூக்கால் பற்றி பிடிக்கின்றாள். இது ஒரு யுத்த களம் ஆகும். புத்தியின் யோகத்தின் தொடர்பில் மாயை பெரிய தடைகளை உருவாக்குகின்றாள். யோகத்திற்கே முயற்சிகள் அனைத்தும் தேவைப்படுகின்றன. பாபா ஞானம் நிறைந்த ஆத்மாக்களை நேசிக்கின்றார் என்று கூறினாலும் அவர் இந்த ஞானத்தை கொடுப்பவர்களை மாத்திரம் நேசிக்கின்றார் என்பதல்ல. ஏனெனில் மிக சரியான யோகமும் இருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்யுங்கள். மாயையின் தடைகளை குறித்து அச்சமடைய வேண்டாம். நீங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். அனைவரும் இவ்வாறு ஆகுவார்களா? 16108 மணி மாலை மிகவும் பெரியது. அது இறுதியிலேயே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும். திரேதாயுகத்தின் இறுதி வரை பல்வேறு இளவரசர்களும் இளவரசிகளும் இருப்பார்கள். அதன் சில அடையாளங்கள் உள்ளன. 8 மணிகளினதும் 108 மணிகளினதும் அடையாளங்கள் உள்ளன. இது முற்றிலும் சரியானது. திரேதாயுக இறுதியில் அங்கு 16108 இளவரசர்களும் இளவரசிகளும் இருப்பார்கள். ஆரம்பத்தில் அத்தனை பேர் இருக்க மாட்டார்கள். முதலில் அவர்களில் சிலரே இருக்கிறார்கள். பின்னர் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிக்கின்றது. அவர்கள் அனைவரும் இங்கேயே உருவாக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு மிக சிறந்த சந்தர்ப்பம் உள்ளது. ஆனால் அதற்கு பெருமளவு முயற்சி தேவைப்படுகிறது. பாடலிலும் கூறப்பட்டுள்ளது, நான் மரணித்தாலும் நான் உங்களை விட்டு ஒருபொழுதும் நீங்க மாட்டேன். பாபா, இந்த ஷரீரம் மனம் செல்வம் அனைத்தும் உங்களுக்கே உரியவை. நான் ஷரீரமற்றவராகி உங்களை நினைவு செய்கின்றேன். நான் எனது புத்தியின் யோகத்தை உங்களுடன் தொடர்பு படுத்துவேன். பாபா கூறுகின்றார், இவை அனைத்தும் குழந்தைகளான உங்களுக்கே ஆகும். குழந்தைகள் கூறுகிறார்கள், என்னிடம் உள்ள அனைத்தும் உங்களுக்கே உரியது. அவர்கள் கூறுகிறார்கள், இவை அனைத்தும் கடவுளால் கொடுக்கப்பட்டவை. இப்பொழுது பாபா கூறுகின்றார், இவை அனைத்தும் அழிக்கப்பட உள்ளன. உங்களிடம் என்ன உள்ளது? அந்த சரீரங்களும் அழிக்கப்படும். நான் இப்பொழுது அதனை உங்களுக்காக பரிமாற்றம் செய்கின்றேன். நீங்கள் இலகுவில் பரிமாற்றம் செய்கின்றீர்கள். ஆகவே பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, சரீரமற்றவர்கள் ஆகுங்கள். என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் புத்தியை அனைத்தையும் அர்ப்பணிக்குமாறு செய்யுங்கள். ஹரிச்சந்திரன் என்னும் அரசரை அவருடைய உடைமைகளை நம்பிக்கையின் பேரில் வைக்குமாறு கேட்கப்பட்டதாக கதை ஒன்றும் உள்ளது. தந்தை கூறுகின்றார், நான் இந்த சமய நூல்கள் போன்றவற்றை அனைத்தினதும் சாராம்சத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். நான் உங்களை பிரம்மாவின் வாயின் மூலம் அரசர்களும் அரசிகளும் ஆக்கினேன். நான் அதனை இப்பொழுது மீண்டும் செய்கின்றேன். மனிதர்களால் ஒருபொழுதும் மனிதர்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து அவர்களுக்கு கீதையை வாசிப்பதனால் அவர்களை அரசர்களும் அரசிகளுமாக ஆக்க முடியாது. ஆகவே கீதையை கேட்பதில் என்ன லாபம் உள்ளது? தந்தை கூறுகின்றார், ஒவ்வொரு கல்பத்திலும் நானே வந்து உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றேன். நீங்கள் எனக்கு உரியவர்கள் ஆகும்பொழுது மாத்திரமே ஒரு வாரிசு ஆகுவீர்கள். ஆகவே நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக யோகத்தில் நிலைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு தொடர்ந்தும் தூய்மையாகுவீர்கள். பாபா, இவை அனைத்தும் உங்களுக்கே உரியவை. நான் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் மாத்திரமே. உங்களுடைய கட்டளைகள் இன்றி நான் எதையும் செய்ய மாட்டேன். உங்கள் சரீரத்தின் வாழ்வாதாரத்தை எவ்வாறு மேற்கொள்வது என்பதை பற்றிய வழிகாட்டல்களையும் நீங்கள் பெறுகின்றீர்கள். பொதுவாக ஏழைகளே தங்கள் முழு கணக்கையும் கொடுக்கிறார்கள். செல்வந்தர்களால் அதனை கொடுக்க முடியாது. அவர்களால் தங்களை அர்ப்பணிக்க முடியாது. அரிதாக மாத்திரமே அவர்கள் வெளிப்படுகிறார்கள். ஜனகரின் பெயர் உள்ளது. அவர்களுக்கும் குழந்தைகளும் ஒன்றிணைந்த சொத்துக்களும் உள்ளன. ஆகவே அவற்றை எவ்வாறு பிரிக்க முடியும்? அவர்களால் தாங்கள் தனிப்பட்ட சொத்தை அர்ப்பணிக்கும் வகையில் அவர்களால் எவ்வாறு அதை தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொள்ள முடியும்? தந்தை ஏழைகளின் பிரபு ஆவார். தாய்மார்களே அனைவரிலும் ஏழைகள். குமாரிகள் அவர்களை விடவும் ஏழைகள். குமாரிகளுக்கு ஒருபொழுதும் ஓர் ஆஸ்தியின் போதை இருப்பதில்லை. புத்திரர்களுக்கு தங்கள் பெற்றோரின் சொத்தின் போதை உள்ளது. ஆகவே வைகுந்த ஆஸ்தியை பெறுவதற்கு நீங்கள் மற்ற அனைத்தையும் துறக்க வேண்டும். ஏழைகளுக்கே எப்பொழுதும் தானம் அளிக்கப்படுகிறது. பாரதமே அனைத்திலும் ஏழையாக உள்ளது. அமெரிக்கா மிகவும் செல்வந்த நாடாக உள்ளது. அவர்களுக்கு ஆஸ்தி கொடுக்கப்பட்டுள்ளதா? பாரதம் அனைத்திலும் செல்வந்த நாடாக இருந்த பொழுது அங்கு வேறு சமயங்கள் இருக்கவில்லை. அங்கு பாரத மக்களும் ஓர் பாஷையும் மாத்திரமே இருந்தன. கடவுள் ஒருவரே. நான் ஓர் ராஜ்யத்தையும் ஓர் தர்மத்தையும் ஓர் பாஷையையும் ஸ்தாபிக்கின்றேன். நான் சர்வ சக்தி மிக்கதோர் அரசாங்கத்தை ஸ்தாபிக்கின்றேன். ஒன்றிலிருந்து பின்னர் இரண்டு மூன்று என இருக்கும். இப்பொழுது பல்வேறு சமயங்கள் இருக்கின்றன. ஆகவே இப்பொழுது நிச்சயமாக ஒரு தர்மமே இருக்க வேண்டும். அந்த ஒரு தர்மமே இருந்தது என்பது 5000 வருடங்களுக்குரிய ஒரு விஷயமாகும். சத்திய யுகத்தின் ஆயுட்காலம் 100,000 வருடங்கள் என கல்விமான்கள் எழுதியுள்ளார்கள். சத்திய யுகம் என்றால் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஒருவர் மரணித்து விடும் பொழுது அவர் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் எனவும், ஒருவேளை அவர் மேலே சென்றிருக்க கூடும் என்றும் அவர்கள் எண்ணுகிறார்கள். தில்வாலா ஆலயத்திலும் அவர்கள் ஸ்வர்க்கத்தை மேலே கூரையில் காட்டியுள்ளார்கள். இதனாலேயே மக்கள் குழப்பமடைகிறார்கள். உண்மையில் ஸ்வர்க்கம் மேலே இருப்பதில்லை. நீங்கள் இப்பொழுது பாபாவிடம் செல்வீர்கள் எனவும், பின்னர் இங்கு கீழே ஆட்சி செய்வதற்கு வருவீர்கள் எனவும் நீங்கள் அறிவீர்கள். உங்களால் எவருக்கும் விளங்கப்படுத்த முடியும் வகையில் இந்த ஞானம் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். பறவையாகிய மாயை பலவீனமானவர்களை உண்டு விடுகின்றாள். இதனாலேயே ஒரு புகைப்படம் எடுக்கப்படுவதுடன் ஒரு பதிவேடும் வைக்கப்படுகிறது. பாபா செய்திகள் அனைத்தையும் பெறுகின்றார். நான் பாபாவின் குழந்தை ஆகும் வகையில் இன்னார் அத்தகையதோர் ஞான அம்பை எய்தார். குமாரிகளினால் அம்புகள் எய்யப்பட்டன என்று சமய நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓ, நீங்கள் ஏன் தந்தையை மறந்தீர்கள்? இது இந்த ஞானத்தின் ஞான அம்பு என அழைக்கப்படுகிறது. நீங்கள் அவர்களுக்கு தந்தையை நினைவூட்ட வேண்டும். வன்முறைக்கான அம்பு பற்றிய கேள்வியே கிடையாது. பாபா கூறுகின்றார், பிரம்மாவின் வாய் மூலம் நான் உங்களுக்கு சமய நூல்கள் அனைத்தினதும் உட்கருத்தை விளங்கப்படுத்துகின்றேன். இங்கு நிச்சயமாக பிரம்மா இருக்க வேண்டும். விஷ்ணுவின் தொப்புள் குடியிலிருந்து பிரம்மா வெளிப்படுவதாக அவர்கள் சித்தரித்துள்ளார்கள். அவர்கள் எதனையும் அறியாதுள்ளார்கள். தங்கள் மனதில் பிரவேசித்த அனைத்தையும் மக்கள் எழுதியுள்ளார்கள். அதிக அளவு அசுத்தம் உள்ளது. மந்திர சக்தி உடைய பலர் இருக்கின்றார்கள். சத்தியம் வெளிப்படும் பொழுது பொய்மை அதை எதிர்க்கிறது. ஷிவ் பாபா அசரீரி ஆனவர் எனவும் இந்த பிரம்மா பௌதீகமானவர் எனவும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் தொப்புள் போன்றன பற்றிய கேள்வியே கிடையாது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, வெறுமனே இந்த ஞானத்தை கேட்டு அதை கூறுபவராக இல்லாமல் இப்பொழுது ஒரு ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுங்கள். நினைவுக்காகவும் முயற்சி செய்யுங்கள். சரீரமற்றவராகி சரீரமற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். இரண்டு, தந்தைக்கு உரியவராகி மற்ற அனைத்திலிருந்தும் உங்கள் பற்றை துண்டித்து விடுங்கள். இந்த சரீரம் கூட எனக்கு உரியதல்ல. முழுமையாக ஆத்ம உணர்வு உடையவர்களாகி உங்களை முழுமையாக அர்ப்பணம் செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஆசனத்தில் உங்களை நிலைநிறுத்தி இலகுவாக ஒரு சதா கர்மயோகி ஆகுவீர்களாக. ஏதாவது இயந்திரத்தை நீங்கள் பொருத்தியவுடன் அது தானாகவே தொடர்ந்து செயல்படும். அதேபோல் நீங்கள் உங்களை ஒருமுறை மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஸ்திதியில் நிலைநிறுத்திவிட்டால் பலவீனமான வார்த்தைகள் ஒருபொழுதும் வெளிப்பட முடியாது. ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையும் செயலும் இயல்பாகவே அந்த அமைப்பிற்கு ஏற்ப தொடர்ந்து வெளிப்படும். அதாவது அந்த செட்டிங்ஸ்க்கு ஏற்ப அது தன்னிச்சையாகவே வெளிப்படும். அந்த செட்டிங்ஸ் அதாவது அமைப்பு இலகுவாக உங்களை சதா கர்மயோகியாகவும் எந்த ஒரு தூய்மையற்ற எண்ணத்திலிருந்து விடுபட்ட ஸ்திதியில் சதா இருக்கும் ஓர் இலகு யோகியாகவும் ஆக்கும். ஸ்லோகம். நான் என்பதற்கு பதிலாக பாபா பாபா என்று கூறுவதே நினைவை கொண்டிருப்பதற்கான அத்தாட்சியாகும். அவ்யக்த இஷாரா. சதா முக மலர்ச்சியுடன் இருப்பதற்கு இலகு சுபாவத்தை கொண்டவராகவும் சகித்து கொள்பவராகவும் ஆகுங்கள். சகித்து கொள்பவர்களால் மட்டுமே நாடகத்தின் கேடயத்தை பயன்படுத்தி ஸ்திரமாகவும் அத்துடன் முக மலர்ச்சியோடும் இருக்க முடியும். நீங்கள் சகித்து கொள்ளாது விட்டால் நாடகத்தின் கேடயத்தை பிடிப்பது கடினமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செயல்களை செய்தாலும் சதா கரண் கராவன்காரின் உணர்வில் இருங்கள். தந்தை நீங்கள் அனைத்தையும் செய்ய தூண்டுகின்றார். அனைத்தையும் செய்பவர்கள் அவரின் கருவிகள் ஆவார்கள். இந்த விழிப்புணர்வுடன் நீங்கள் செயல்பட்டால் ஒரு பற்றற்ற பார்வையாளர் என்ற பாகத்தை நடப்பதில் அனுபவசாலி ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.